ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு ஆங்கென்றும் இங்கென்றும். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சங்கர சம்போ சைவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதியகண்ட வடிவாய் ஓங்கி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ. சங்கர சங்கர சம்போ சைவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யென்றிருந்தி உலகீர் ஒன்றும் அறியாத நீரோ ஏமன் போலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ.
இன்று நாம் 21வது பாடலுக்கு செல்கின்றோம். முதலில் பாடலை பார்க்கலாம். ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் ஓங்கி நின்றது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ. தாயுமானவருடைய ஆனந்த களிப்பில் பரமாத்மாவினுடைய சொரூபத்தை விளக்குகின்ற கடைசி பாடல் இதுதான். இந்த பாடலுக்கு பிறகு வருகின்ற பாடல்களிலெல்லாம் வைராகியத்தினுடைய மேன்மை, வைராகியத்தை அடைய எப்படிப்பட்ட சிந்தனைகள் தேவை என்பதை தான் கூறப் போகின்றார். வேதாந்தத்தில் கூறப்படுகின்ற மைய கருத்தை ஆங்காங்கு கூறி வந்தார். அதனுடைய கடைசி பாடல் இது. இதற்கு பிறகு நமக்கு வைராகியம் முதலிய சில பண்புகளைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த பாடலில்தான் வேதாந்த விசாரம் உள்ளது, அல்லது வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்ற நிர்குண பிரம்மத்தினுடைய சொரூபம் இங்கு வருகின்றது. ஆகவே இன்று நாம் இந்த பாடலில் உபனிஷத்துக்களின் மைய கருத்தாக இருக்கின்ற பரபிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன என்று பார்க்கின்றோம். முதலில் இதனுடைய பொழிப்புரையை பார்த்துவிட்டு இதில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து விளக்கம் பார்க்கலாம். ஆங்கு என்றும் ஈங்கு என்றும் உண்டோ. பரமாத்மா என்கின்ற தத்துவம் அங்கு இருக்கின்றது இங்கு இருக்கின்றது என்று சொல்ல முடியுமா? ஆங்கென்றும், ஆங்கென்றும்னா அந்த இடத்தில் இருக்கின்றது, ஈங்கு என்றும்னா இந்த இடத்தில் இருக்கின்றது உண்டோ என்றால் அவ்விதத்தில் சொல்ல முடியுமா? அந்த பரம்பொருள் அங்கு இருக்கின்றது எங்கு இங்கு இருக்கின்றது என்றெல்லாம் நம்மால் சொல்ல முடியுமா என்றால் முடியாது என்று பொருள். பிறகு அந்த பரமாத்மாவினுடைய சொரூபம் என்ன, தன்மை என்ன என்றால் சச்சிதானந்த ஜோதி. சச்சிதானந்தமாக இருப்பது அந்த பரம்பொருள். சத் சித் ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்த ஜோதி. ஜோதி என்பது அந்த சித் என்ற சொல்லுக்கு விளக்கம், அறிவு சொரூபம். சச்சிதானந்த ஜோதியாக பிறகு மேலும் அதே பரமாத்மா அல்லது பரம்பொருளுக்கான விளக்கம் அகண்ட வடிவாய். கண்டம் என்றால் பிளவுபடுதல், அகண்டம் என்றால் பிளவுபடாத வெட்டுப்படாத. வடிவு என்றால் தன்மை சொரூபம், பிளவுபடாத சொரூபமாய் சச்சிதானந்த ஜோதியாய் பிளவுபடாத சொரூபமாய் ஓங்கி நிறைந்தது கண்டால். ஓங்கி நிறைந்தது கண்டால், ஓங்கி நிறைந்தது என்றால் இங்கு அப்படி இருப்பதை கண்டால் அறிந்தால். நிறைந்தது என்றால் வியாபித்து இருப்பது, பூர்ணமாக இருப்பது. ஓங்கி என்பதற்கு ஒப்பிட முடியாதபடி, வேறு எதனுடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதபடி நிறைந்தது. அப்படி நிற்பதை கண்டால் பின்னர், இவ்விதம் புரிந்து கொண்ட பின்னர், ஒன்று என்று இரண்டு என்று உரைத்திடலாமோ? அந்த பரமாத்மா ஒன்றுதான் இருக்கு, அது பல இருக்கின்றது என்றெல்லாம் நம்மால் சொல்ல முடியுமா என்றால் முடியாது என்று, அந்த பரம்பொருளினுடைய சொரூபத்தை புரிந்து கொண்ட பின் அது ஒன்றா இருக்கு, ரெண்டா இருக்கு, பலவா இருக்கு, நம்ம எல்லாம் அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் என்றெல்லாம் கூறுகின்றோமோ, அப்படியெல்லாம் கூற முடியுமா என்றால் முடியாது. இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இனி நாம் இதில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் எடுத்துக்கொண்டு விளக்கம் பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், நாம் பரம்பொருளை பற்றிய லட்சணத்தை பார்க்கின்ற கடைசி பாடல் இது. இதற்கு பிறகெல்லாம் இது போன்ற லட்சணம் வராது. இதற்கு முன்னாடி ஆங்காங்கு கூறினார், இங்குதான் அதனுடைய முடிவுரை வருகின்றது. இனி ஒவ்வொரு பகுதியையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். ஆங்கு என்றும் இங்கு என்றும் உண்டோ? இப்ப இந்த பகுதியில் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்றால், மெய்ப்பொருள் ஆன அந்த பரமாத்மா அங்கு இருக்கின்றது இங்கு இருக்கின்றது என்று சொல்ல முடியுமா? இதனுடைய பொருள் அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், எந்த ஒரு பொருளை அங்கு இருக்கின்றது அங்கு இல்லை, இங்கு இருக்கின்றது இங்கு இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியும் என்றால், அந்த பொருள் ஆகாசத்துக்குள் வர வேண்டும். ஆகாசம்னா இந்த வெட்ட வெளிக்குள் இருக்க வேண்டும். வெட்ட வெளிக்குள் அடங்குகின்ற பொருளைத்தான் அங்குள்ளது இங்குள்ளது என்றெல்லாம் சொல்ல முடியும். பெரிய வெட்ட வெளிக்குள்ள இருக்கிறதத்தான் மேகம் அங்கு உள்ளது, மேகம் இங்கில்லை, காற்று அங்குள்ளது, காற்று இங்கில்லை, இந்த பொருள் இங்குள்ளது அங்கில்லை என்றெல்லாம் சொல்ல முடியும். ஆகவே எந்த ஒரு பொருள் ஆகாசத்திற்குள் அடங்குகின்றதோ அந்த பொருளைத்தான் இடத்தின் அடிப்படையில் பேச முடியும். அந்த இடத்தில் இருக்கின்றது, இந்த இடத்தில் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த பரமாத்மா என்பது இந்த ஆகாசமே அதனிடமிருந்துதான் வந்துள்ளது. தஸ்மாத் ஆத்மன ஆகாசக என்று உபனிஷத் கூறும். அந்த பரம்பொருளிடமிருந்துதான் இந்த ஆகாசமே உற்பத்தி ஆனது. ஆகாசமே இந்த வெட்டவெளியே பரம்பொருளிடமிருந்து வந்தது என்றால், அந்த காரணமான அந்த பரம்பொருள் இதைவிட அதிகமாக வியாபித்திருக்க வேண்டும், இதற்கு மேல் இருக்க வேண்டும். என்ன, அதனிடமிருந்துதானே வந்தது. அப்படி பரமாத்மாவிடமிருந்தே இந்த ஆகாசம் தோன்றியது என்றால், தோன்றிய அந்த பரமாத்மா ஆகாசத்திற்குள் அமர முடியாது. கடலிடம் இருந்து அலைகள் தோன்றின என்றால், இந்த அலைகளுக்குள் கடல் அமர முடியுமோ? முடியாது. காரணம், இந்த அலைகளே எதனிடமிருந்து வந்தது? கடலிடமிருந்து தோன்றியது. அதனிடமிருந்து ஒரு சிறிய பகுதி தான் அலைகள் என்றால், இந்த அலைகளுக்குள் கடல் அமர முடியாது. அதுபோல பரம்பொருளிடமிருந்து ஆகாசம் தோன்றிய காரணத்தினால், இந்த ஆகாசத்துக்குள் பரம்பொருளை அடக்க முடியாது. இந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்தில் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்ல முடியுமா? அது முடியாது. அதற்கு நாம் என்ன காரணத்தை கொடுக்கின்றோம்? ஆகாசஸ்ய காரணத்துவாத், இந்த ஆகாசத்துக்கே காரணமாக இருப்பதனால், காரணமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் காரணமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் காரியத்துக்குள் அடக்க முடியாது. அதுதான் இங்கு ஆங்கென்றும் ஈங்கென்றும் உண்டோ? அங்கு இருக்கின்றது இங்கு இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. இது ஆகாசத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படுகின்ற கருத்து. காரணம் ஆகாசத்திற்கும் இது காரணம். பிறகு மற்ற பொருள்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் வருகின்றது. காற்று, அக்னி, நெருப்பு, பிறகு நீர், இந்த உலகம், இவைகளெல்லாம் ஆகாசத்தினுடைய சிருஷ்டிக்கு பிறகு வருகின்றது. முதலில் ஆகாசம், அதை தொடர்ந்துதான் இவைகளெல்லாம் வருகின்றது. ஆகவே ஆகாசத்திற்கும் காரணமான அந்த பரம்பொருளை ஆகாசத்திற்குள் அடக்க முடியாது. அதுதான் முதல் வரியினுடைய சாரம். ஆங்கென்றும் ஈங்கென்றும் உண்டோ? அங்கிருக்கிறது இங்கு இருக்கின்றது என்றெல்லாம் சொல்ல முடியாது. இனி அடுத்த சொல்லுக்கான விளக்கம். சச்சித் ஆனந்த ஜோதி, சத் சித் ஆனந்த சொரூபம், எது இந்த பரம்பொருள். இனி இந்த ஒவ்வொரு சொல்லுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். பரம்பொருளுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற லட்சணம், முக்கியமான லட்சணம் இதுதான், சச்சித் ஆனந்தம். இதெல்லாம் நம்ம வந்து பலமுறை கேட்ட வார்த்தைகள் தான், சச்சிதானந்த சுரூபம். அதனுடைய விளக்கத்தை சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். இதில் மூன்று சொற்கள் இருக்கின்றது. சத் என்பது ஒரு சொல், சித் என்பது இனி ஒரு சொல், ஆனந்தம் என்பது இனி ஒரு சொல். இந்த மூன்றும் பரம்பொருளுக்கான சொரூப லட்சணம் என்று சொல்லப்படுகிறது. சொரூப லட்சணம் என்றால் அந்த பரம்பொருள் இப்படி இருக்கின்றது, இந்த சொரூபமாகவே இருக்கின்றது, இப்படிப்பட்ட குணத்துடன் கூடியிருக்கவில்லை, அப்படிப்பட்ட சொரூபமாகவே இருக்கின்றது. இப்போ ஒருவர் வந்து தூரத்தில் இருக்கார், அவரிடத்தில் மற்றவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். நான் அவரை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் ஒரு கால் நான் கூறுகின்றேன், பச்சை சட்டை அணிந்தவர் என்று சொன்னால் இந்த சட்டையின் மூலமாக அவரை நான் சுட்டி காட்டிவிட்டேன். ஆனால் அந்த பச்சை சட்டை அவருடைய சொரூபமா என்றால் கிடையாது. காரணம் என்ன? அது அவரை சுட்டி காட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு இலக்கணம், அவ்வளவுதான். அதை விடுத்து நான் அவருடைய ஹைட் எவ்வளவு இருக்கார், அவருடைய வர்ணம், இதையெல்லாம் நான் சுட்டி காட்டினால் அது அவருடைய சொரூபம். காரணம் என்னன்னா அவருடைய ஹைட் வந்து சுலபத்துல மாறாது, அவருடைய தன்மையாக இருக்கின்றது. அப்படி ஒரு பொருளை அறிவிக்கின்ற இலக்கணமானது இரண்டு தன்மையுடன் இருக்கின்றது. ஒன்று அதனுடைய சுரூபத்தையே சொல்வது, இனி ஒன்று அதனோடு சம்பந்தப்பட்டு அது இல்லாத ஒன்றின் மூலமாக சுட்டி காட்டுவது. இதற்கெல்லாம் வேதாந்தத்துல கொடுக்கிற உதாரணம், ஒருவருடைய வீட்டை நான் பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும்னா தூரத்திலிருந்து சொல்றாராம், அந்த காக்கை அமர்ந்திருப்பதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய வீடு. இத பார்த்த உடனே காக்கை பறந்து போயிடுது, உடனே நம்ம வீட்டை கண்டுபிடிக்கிறதுல ஒண்ணு கஷ்டம் வந்துடாது. ஏன்னா அந்த காக்கையினுடைய துணை கொண்டு வீட்டை நம்ம பார்த்துட்டோம், காக்க போனாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு லட்சணம், தடஸ்த லட்சணம்னு சொல்றது. இனி ஒண்ணு சொரூப லட்சணம், அந்த வீட்டினுடைய தூண், அந்த வீட்டினுடைய அமைப்ப சொல்ற, அது பறந்து போக அது அப்படியே இருக்கு. அதுபோல இந்த பரம்பொருளை தூரத்திலிருந்து சுட்டி காட்டுகின்ற லட்சணங்கள் இருக்கின்றது, இந்த பரம்பொருளினுடைய தன்மையையே சொல்லும் இலக்கணமும் இருக்கின்றது. இப்ப இந்த இடத்தில் தாய்மானவர் அந்த பரம்பொருளினுடைய தன்மையையே சொல்கின்றார். அந்த முக்கியமான மூன்று லட்சணம் தான் சச்சிதானந்தம் என்று சொல்லப்படுகின்ற சொரூப லட்சணம். இதுல நம்ம ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு விளக்கம் பார்க்கலாம். முதலில் சத் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், இந்த சத் என்றால் என்ன, சத்தினுடைய லட்சணம் என்ன. எல்லோருக்கும் சத்துங்கிற சொல்லுக்கான பொருள் தெரிஞ்சிருக்கும். சத் என்றால் இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல வந்து சத்துன்னு சொல்றோம். ஆனா பரம்பொருளை நாம் குறிக்கும் பொழுது எப்படிப்பட்ட இருத்தல் என்று வருகின்றது. இப்ப நம்ம இந்த புஸ்தகத்தை காட்டுறோம், இந்த புஸ்தகத்திடமும் இருத்தல்ங்கிற தன்மை இருக்கின்றது, புஸ்தகமும் இருக்கின்றது. ஆனா கிழிச்சிட்டோம் அல்லது தீயில போய் போட்டோம்னா இருத்தல்ங்கிறது இல்லாமல் சென்று விடுகிறது. அப்போ புஸ்தகத்தினுடைய இருத்தல் சத்ஸ்வரூபம் எப்படி இருக்கின்றதுனா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அது இருக்கின்றது. அந்த காலம் சென்று விட்டால், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன் இல்லை, குறிப்பிட்ட காலத்திற்கு பின் இல்லை, இடைப்பட்ட காலத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த பரம்பொருளினுடைய சத் என்பதற்கு லட்சணம் மூன்று காலத்திலும் மாறாமல் இருப்பது. சாஸ்திரத்துல வந்து திரிகாலே அபி திஷ்டதி, திரிகாலம்னா மூன்று காலத்திலும் இருக்கு ஆனால் மாறாமல் இருக்க வேண்டும். அதுவும் முக்கியம். நேற்று என்னுடைய வீடு இருந்தது, இன்றும் வீடு இருக்கின்றது, நாளையும் இருக்கின்றது, இப்ப மூன்று காலத்திலையும் இருக்கின்றதேனா, அது இருக்கு ஆனா மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்படி அல்லாமல் மூன்று காலத்திலும் எது மாறாமல் இருக்கின்றதோ அதற்கு பெயர்தான் சத். அந்த சத்து தான் பரம்பொருளினுடைய இலக்கணம். பரமாத்மாவினுடைய லட்சணம் வந்து இருக்கணும், எப்படி இருக்கணும், ரெண்டு நிபந்தனையோடு இருக்கணும், எல்லா காலத்திலையும் இருக்கணும், எல்லா காலத்திலையும் மாற்றத்தை அடையாமல் இருக்க வேண்டும். மாற்றத்தை சமஸ்கிருதத்துல விகாரம் என்று சொல்கின்றோம். விகாரத்தை அடையாமல் இருக்க வேண்டும். இந்த விகாரம் மாற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம், மாயா என்ற ஒரு தத்துவமும் அனாதிகாலமா இருக்கு என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆனா இந்த மாயை எப்படி இருக்கின்றது என்றால், வெளி தோற்றத்துக்கு உலகமாக வரும், பிறகு மீண்டும் பீஜ அவஸ்தைக்கு செல்லும். இவ்விதம் விகாரத்துடன் இருக்கின்றது, மாற்றத்துடன் இருக்கின்றது. ஆனால் இந்த பரம்பொருள் சச்சிதானந்த சுரூபம்னு எந்த ஒரு சொரூபத்தை பரமாத்மாவுக்கு பிரம்மத்துக்கு சொல்றமோ, அந்த பிரம்மன் இருக்கின்றது எல்லா காலத்திலும், எந்த விதமான மாற்றத்தையும் அடையாமல். அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு சொன்னா எதை உதாரணமா சொல்ல முடியும்? பரமாத்மாவை தான் சொல்ல முடியும், வேறு உதாரணம் கிடையாது. அப்படி மாறாமல் இருக்கின்ற ஒரே ஒரு பொருள் பரமாத்மா தான். அதுதான் இந்த சத் என்ற சொல்லினுடைய லட்சணம். சத் என்றால் மூன்று காலத்திலும் மாறாமல் எது இருக்கின்றதோ அது, அதத்தான் சத் என்று சொல்ல முடியும். நம்ம அனுபவத்திலேயும் இருக்கு இருக்குன்னு சொல்றோம், அதெல்லாம் எப்படிப்பட்ட இருத்தல்? இடைப்பட்ட காலத்தில் இருக்கின்றது. பிறகு சிலதெல்லாம் இல்லைன்னு சொல்றோம், அது மூன்று காலத்திலும் இல்லாமல் இருப்பது, அதை வந்து இல்லைன்னு சொல்றோம். முயல் கொம்புன்னு சொன்னா அது முன்னும் இல்லை, இப்பொழுதும் இல்லை, பிறகும் இல்லை. ஆனால் பரமாத்மா என்று சொன்னால் எல்லா காலத்திலும் இருக்கின்றது. இந்த உலகத்துல எதையெல்லாம் இருக்குன்னு சொல்றமோ அதெல்லாம் தற்காலிகமான இருப்பு, அந்த காலத்துல இருக்கு, பிறகு ஒரு காலத்தில் இல்லாமல் போகிவிடும். அப்படி இல்லாது மூன்று காலத்திலும் மாறாமல் இருப்பது சத். இனி அடுத்த சொல்லுக்கு வந்தால், சத் சித்த. சித் என்றால் அறிவு சொரூபம், ஞான சொரூபம். பொதுவா சாஸ்திரத்துல இந்த சித் என்ற ஒரு தத்துவத்தை விளக்க கொடுக்கின்ற ஒரு ஒரு உவமை வந்து ஒளி, உதாரணம் வந்து ஒளி. அதைத்தான் இங்கும் தாயுமானவர் கூறியிருக்கின்றார், ஜோதி என்று சொல்லி இருக்கின்றார். இங்கு ஜோதி என்ற சொல் சித்தி என்ற சொல்லை விளக்குகின்ற சொல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சித்தி என்ற தன்மைக்கு உதாகரணமாக இருப்பதாக அல்லது அதை உவமையாக அதற்கு விளக்கம் கொடுப்பதாக இந்த ஜோதி என்ற சொல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து கற்பூரத்தில் எரியறதோ அல்லது தீபத்தில் எரியற ஜோதி மாதிரி இருக்கு என்று பொருள் அல்ல, அது வந்து உதாகரணம். காரணம், அந்த ஜோதிக்கும் ஆதி இருக்கு, கொஞ்ச நேரம் எரியும், எண்ணெய் தீந்தா போயிடும், அதுவும் ஒரு அக்னி தத்துவம். ஆனால் அது ஒரு உதாகரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி நாம் இந்த சித் அல்லது சைத்தன்யத்தினுடைய லட்சணம் என்ன என்றால், எப்படி சத்துக்கு ஒரு லட்சணம் பார்த்தோமோ அதே போல இந்த சித்தினுடைய தன்மை என்னவென்றால், எந்த ஒன்று மற்றதின் துணை இல்லாமல் விளங்கிக் கொண்டு மற்றதை விளக்குமோ அதுதான் சித். இப்ப சித்துக்கு இலக்கணம் என்னவென்றால், எந்த ஒன்றினுடைய துணை இல்லாமல் தான் விளங்கிக் கொண்டு மற்றதை விளக்குமோ அதுதான் சித் அல்லது அறிவு அல்லது ஞானம் என்பதனுடைய தன்மை. தான் வந்து சுயமாகவே விளங்கும், தன்னை விளக்க இனி ஒன்று தேவையில்லை, ஆனால் தான் மற்றதை விளக்கும். அதுக்கெல்லாம் சூரியனை வந்து ஓரளவுக்கு உதாரணத்தை சொல்லலாம், ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல உதாரணமா சொல்லலாம். இப்ப சூரியனை வந்து தெரிந்து கொள்ள எதை நம்ம பயன்படுத்துறோம்? சூரியன் துணை கொண்டு சூரியனை தெரிஞ்சுக்கிறோம். பிறகு சூரியனுடைய துணை கொண்டு மற்ற பொருள்களை நாம் அறிகின்றோம். நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கு சுவிட்ச் ஆன் பண்றோம், பல்ப்ல வந்து லைட் தெரியுது, அந்த லைட் வந்து மற்ற பொருள்களை காட்டுகின்றது. பிறகு அந்த பல்பையே பார்க்கணும்னு சொன்னா நம்ம யாருனுடைய துணையை நாடுகின்றோம்? அது தானே அது தன்னை விளக்கி கொள்கின்றது. அது போல இந்த சைத்தன்யம் என்பது பரமாத்மாவினுடைய சொரூபம் என்றால், இந்த பரமாத்மா என்ன செய்கின்றதாம், தன்னுடைய சத்தை, தன்னுடைய இருப்பை தானே விளக்கி கொள்கின்றது. பரமாத்மா சத் சொரூபம் என்றால் இருத்தல் என்ற தன்மையுடன் கூடியது. அதை அறிவதற்கு வேறு ஒரு துணை அவசியம் இல்லை. அப்ப சைத்தன்யம் என்பது தன்னுடைய சத் சொரூபத்தை தானே விளக்கி பிறகு மற்றதையும் விளக்குகின்றது, மற்ற இருப்பையும் அது காட்டி கொடுக்கின்றது. அதுதான் சைத்தன்யம் அல்லது சித் என்பதனுடைய தன்மை. இத வந்து வேறொரு உபநிஷத்துல அழகான ஒரு சொல்லில் சொல்லப்படும், ஸ்வயம் ஜோதிகி என்று சொல்லப்படும். இங்க வந்து வெறும் ஜோதின்னு சொன்னார். ஜோதினா அறிவு சொரூபம். உபனிஷத் வந்து ஸ்வயம் ஜோதி, ஸ்வயம்னா தானே மற்றதின் துணை இல்லாமல் விளங்கி கொண்டு மற்றதை விளக்கி கொண்டு இருக்கும், அதுதான் ஸ்வயம் ஜோதிகி. இது வந்து சித் என்ற சொல்லினுடைய விளக்கம். இப்படி எந்த ஒன்று எல்லா காலத்திலும் மாறாமலும், பிறகு எந்த ஒன்று தானே விளங்கிக் கொண்டு மற்றதை விளக்கிக் கொண்டும் இருக்கின்றதோ. இனி அடுத்த சொல் ஆனந்தம், சச்சித் ஆனந்தம். ஆனந்தம் என்ற சொல்லுக்கு நமக்கு தெரிஞ்ச பொருள் என்ன, மனதில் அனுபவிக்கின்ற ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சுகம், அதைத்தான் ஆனந்தம்னு சொல்லுவோம். சில பேர் சில இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிட்டு பிரம்மானந்தமா இருந்ததுன்னு சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா அது அவர்களுக்கு இன்பத்தை கொடுத்துள்ளது. இது நமக்கு சாதாரணமான பொருள். ஆனா இந்த இடத்தில் பரம்பொருளுக்கு, பரம்பொருளிடத்தில் ஆனந்தம் என்று சொல்லும் பொழுது பொருள் சற்று மாறுபடுகின்றது. எப்படி, இங்க இருக்கிற பொருள்களை வந்து இருக்கின்றது சத்துன்னு சொன்னா அதுக்கு ஒரு சாதாரண பொருள், இடைக்காலத்துல இருக்கிறத இருக்குன்னு சொல்றோம். ஆனா பரம்பொருள் சத்துன்னு சொன்னா சற்று பொருளை மாத்தி புரிஞ்சுக்கிறோம், எல்லா காலத்திலும் மாறாமல் இருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அதே போல ஆனந்தம்ங்கிற சொல்லையும் பரமாத்மாவிடம் லட்சணமாக சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் மாற்றி வேறு விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சாதாரணமா மனதில வர்ற இன்பத்தை ஆனந்தம்னு சொல்றோம். ஆனா பரம்பொருளிடம் ஆனந்தம் என்று சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதம் எப்படி என்றால், பூர்ணம், நிறைவானது, குறையற்று என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்தம்னா நிறைந்தது, குறைபடாதது, அல்லது பூர்ணம், அல்லது அனந்தம், எல்லையற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்தம்ங்கிற சொல்லு எப்பொழுதெல்லாம் பரமாத்மாவுக்கு இலக்கணமா சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆனந்தம்ங்கிற சொல்லுக்கு பூர்ணம், நிறைவானது, குறையற்றது, எல்லையற்றது, வரையறுக்கப்படாதது என்ற விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிஞ்சிட்டு நம்ம இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்தோம்னா என்ன பொருள் நமக்கு கிடைக்கின்றது, பரமாத்மா அல்லது பரம்பொருள் என்பது மூன்று காலத்திலும் மாறாமல் இருந்து கொண்டு தன்னை விளக்கி கொண்டு, எதனுடைய துணையும் இல்லாமல் தன்னை விளக்கி கொண்டு, மற்றதையும் விளக்கி கொண்டு நிறைவானதாக இருக்கின்றது. இதுதான் பரம்பொருளினுடைய லட்சணம். பிறகு இதே லட்சணம் ஒரு ஜீவனுடைய ஆத்மாவினுடைய சுரூபமாகவும் சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம ஜீவாத்மாவா இருக்கும், ஏதோ பரமாத்மாவினுடைய லட்சணம் இருந்துட்டு போகட்டும், நம்முடைய லட்சணம் என்னன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப நம்முடைய லட்சணம் என்ன என்றால், நம்முடைய லட்சணமும் இதுதான், சச்சிதானந்த சுரூபம். யாரு, ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம்னு என்ன அர்த்தம், நான் நான் சொல்லிட்டு இருக்கிறமே அந்த நான்கிற சொல்லினுடைய உட்பொருள், மைய பொருள், உண்மையான பொருள் இதுதான், சச்சிதானந்த சொரூபம் தான். இப்படி சொன்ன உடனே ஆரம்பத்தில் இருக்கிற வேதாந்தத்துக்கு வந்த மாணவர்களுக்கு என்ன வரும் தெரியுமோ, கோபம் வரும் அல்லது எரிச்சல் வரும். காரணம் என்ன, நான் எதற்கு வேதாந்தத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னா நான் அழிய போகின்றேன், பிறகு வந்து எனக்கு அறிவே இல்லை, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னுடைய அறிவு மடிந்து மடிந்து எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறேனோ அது மறந்து போகுது, மடிஞ்சு போகுது, பிறகு நான் துக்க சுரூபமா இருக்கேன், அதனால நான் வந்து இப்படிப்பட்ட துயரத்திலிருந்து நீங்கணும்னு வந்தா குரு அல்லது சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, நீயே என்றும் இருப்பவன், நீயே அறிவு சுரூபமானவன், நீயே ஆனந்த சுரூபம்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும், அப்பொழுதுதான் ஸ்ரத்தை நமக்கு வேணும்னு சாஸ்திரம் சொல்கின்றது. குரு வந்து இப்படி சொல்லும் பொழுது உன்னுடைய அனுபவத்திற்கு முரண்பட்டு சொல்லவில்லை, நீ உன்னை பற்றி இப்படி சொல்லும் பொழுது இந்த நீ உன்னை எங்கு வைத்துள்ளாய் என்று கேட்டால், அடுத்த பாடல்ல இருந்து சொல்ல போற அந்த கருத்தை தான் சொல்ல போற, நீ வந்து அழிகின்ற இந்த சரீரத்தில், இந்த உடல்ல நான்கிற மனசை வச்சுட்டு இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கின்றாய், அது சரிதான். இந்த உடல் மீது நான்கிற எண்ணத்தை வச்சோம்னா நமக்கு வர்ற அனுபவம் எல்லாம் சரியா தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கணும், வேறு விதத்துல இருக்காது. எப்படி இருக்கும்னா, நான் இறந்து போவேன். உண்மைதான, உடல் இறந்து போக போகிறது, நான் இறந்து போவேன், நான் ஜடமா இருக்கேன். சில பேர் நம்ம எல்லாம் ஜடம்லாம் திட்டுவார்கள் அல்லவா, அப்படி அது உண்மைதான், இந்த உடல் ஜடமானதுதான். பிறகு இந்த உடலினுடைய இனியொரு தன்மை, இத வந்து நிறைக்க முடியாதது இந்த உடல். அதுக்கு உதாரணம் என்னன்னா நம்ம வயிறு தான். நம்ம எவ்வளவு சாப்பிட்டிருக்கோம், இதையாவது நிறைச்சிருக்கிறோமான்னா நிறைச்சிருக்கவே முடியாத ஒண்ணு, ரொம்ப அதிசயமானது. நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு டன் இட்லி சாப்பிட்டிருப்போம், எவ்வளவு டன் தோசை சாப்பிட்டிருப்போம், ஆனா உன்ன வயிறு நிறைஞ்ச பாடான்னு கிடையவே கிடையாது. எல்லாம் என்ன சொல்றோம், ஒரு ஜான் வயிற்றுக்கு தானேன்னு சொல்றோம் அல்லவா. அப்படி இந்த காயத்தை பற்றி எல்லாம் இனிமேல் சொல்ல போற. இப்படிப்பட்ட இந்த காயமான சரீரத்துல நான்கிற புத்திய வச்சா இந்த அனுபவம் சரிதான், நான் அழியக்கூடியவன், நான் ஜடமானவன், அறிவற்றவன், பிறகு நான் வந்து துக்க சுரூபி. பிறகு சற்று விசாரம் செய்து நான்கிற ஒரு சொல்லினுடைய அர்த்தத்துல உடலை சேர்த்தி கொள்ளாமல், இந்த உடலை வந்து கலந்து விடாமல், உடலை எல்லாம் நான் பார்ப்பவன், உடலுக்கு சாட்சியாக இருப்பவன், இந்த உடலுக்குள்ள வெளிப்படுபவன் நானே தவிர இந்த உடல் நான் அல்ல. எப்படி சூரியன் வந்து பானையில் இருக்கிற தண்ணிக்குள்ள பிரதிபிம்பமா வெளிப்படுதோ, ஆனா சூரியன் வந்து பானையில் இருக்கிற தண்ணிக்குள்ள தோன்றவில்லை, அதுபோல இந்த உடலாக நான் இல்லைன்னு புரிந்து கொண்டால் பிறகு இந்த பரமாத்மாவினுடைய லட்சணமும் ஆத்மாவினுடைய லட்சணமும் பொருந்தி வரும். இந்த உடலுக்குள் நான் வெளிப்படுகின்றேனே தவிர இந்த உடல் நான் அல்ல என்று ஆத்ம அனாத்ம விசாரம் செய்து அனாத்மாவான உடலை நீக்கி ஆத்மாவாக தன்னை புரிந்து கொண்டால் அந்த ஆத்மாவினுடைய லட்சணமும் இங்கு சொல்லப்பட்டுள்ள பரமாத்மாவினுடைய லட்சணமும் ஒன்றுதான். இப்ப ரெண்டு லட்சணமும் ஒன்றாக இருந்தால் வஸ்து ஐக்கியம், லட்சண ஐக்கியத்தினால வஸ்து ஐக்கியம்னு ஒரு நியதி இருக்கு. இப்ப வந்து ஒருவர் வந்து ஒருவரை பற்றி பேசுற, ரெண்டு பேர் சந்திக்கிறார்கள், பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒருவர் வந்து ஒருவரை பற்றி பேசுறார், அவர் இனி ஒருவரை பற்றி பேசுறார். பேசும்பொழுது ரெண்டு பேரும் ஒரே லட்சணத்தை சொல்கிறார்கள் சொன்னா அவர்கள் அறியாம ரெண்டு பேரும் ஒரே ஆளை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு லட்சணம், ஒரு இலக்கணம் ஒரு பொருளுக்கு கொடுக்கிறோம், பிறகு வந்து அதே இலக்கணம் மீண்டும் அதே பொருளுக்கு கொடுத்தோம்னா அந்த பொருள் வந்து இரண்டல்ல, ரெண்டு ஒன்னாகத்தான் இருக்க முடியும். அப்படி பரமாத்மாவுக்கு இதே லட்சணம், ஜீவ ஆத்மஸ்வரூபத்துக்கும் இதே லட்சணம். ஆகவே பரமாத்மாவும் ஆத்மாவும் ஒன்று என்கின்ற இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கின்றது, பரமாத்மாவுக்கு என்ன லட்சணமோ அதே லட்சணம் தான் ஆத்மாவுக்கும் சொல்லப்பட்டுள்ளது. அதனால வந்து ஆத்மா சச்சிதானந்த சுரூபம்னு சொல்லப்படும், பிரம்மன் சச்சிதானந்த சுரூபம்னு சொல்லப்படும், ரெண்டுக்கும் ஒரே லட்சணம் தான். இப்ப ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி, சச்சிதானந்த சுரூபமாக இருப்பதுதான் ஆத்மா அல்லது பிரம்மன். ஆனந்தம்னா எல்லையற்றது, வரையறையற்றது என்றெல்லாம் பார்த்தோம். இனி நம்ம அடுத்த சொல்லுக்கு செல்லலாம், அகண்ட வடிவாய். இதுவும் ஆனந்தம் என்ற சொல்லினுடைய விளக்கம். எப்படி ஜோதி என்ற சொல்லு வந்து சித்து என்ற சொல்லு விளக்கியதோ, அதே போல ஆனந்தம் என்ற சொல்லினுடைய விளக்கம் தான் அகண்ட வடிவாய். கண்டம் என்றால் வெட்டுப்படுவது கண்டம், அகண்டம் என்றால் வெட்டுப்படாதது. நம்ம சாதாரணமா கண்டம்னு சொன்னா வேற எதையோ நினைச்சிட்டு இருப்போம், எனக்கு ஏதோ கண்டம் இருக்கு எப்ப போயிடணும் தெரியலன்னு சொல்லுவோம், அதுவல்ல. இங்கு கண்டம் என்றால் வெட்டுப்படுவது, பிளவுபடுவது. அகண்டம் என்றால் பிளவுபடாதது. இனி ஒரு பொருள் எந்தெந்த விதத்துல புக்குள், மூன்று விதத்துல ஒரு பொருளை கொண்டு வரலாமா, அந்த மூன்று விதத்திலும் வரையறுக்கப்படாதது, எல்லை கோட்டுக்குள் வைக்கப்படாததுதான் அகண்ட வடிவாய். இங்கு வடிவுன தன்மை சுரூபம். அந்த மூன்று என்ன என்றால் தேச கால வஸ்து என்று சொல்லப்படும். ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கலாம். தேசம் என்றால் ஒரு பொருள் இடத்தினால் வரையறுக்கப்படலாம். அது எப்படின்னா நம்ம உடலையே உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் இந்த இடத்துல இருக்கு வரையறுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் நம்முடைய உடல் நம்முடைய வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். வீட்டில இல்ல, இந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே இல்லை, வரையறுக்கப்பட்டதுனாலதான் அப்படி இருக்கு. வரையறுக்கப்படவில்லைன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வீட்லயும் இந்த உடலை டெலிவிஷனுக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கலாம், வேதாந்த கிளாஸ்லயும் இந்த உடலை உட்கார வச்சுக்கலாம், ஆனா முடியாதே. காரணம் என்ன? இந்த உடலை ஏதோ ஒரு இடத்துலதான் வச்சுக்க முடியும். ஒரு இடத்துல வச்சிருந்தா இனி ஒரு இடத்துல வைக்க முடியாது. அது ஒன்று தேசத்தினால் வரையறுக்கப்படுதல். இனி காலத்தினால், அதுவும் நமக்கு சுலபமா புரிஞ்சிடும். இந்த நேரத்துல இந்த இடத்துலதான் இருக்க முடியும், இந்த நேரத்துல நம்ம வேற இடத்துல இருக்க முடியாது. காலத்தினால் நம்முடைய உடல் வரையறுக்கப்பட்டு இருக்கின்றது. பிறகு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு உடலுக்கும் இவ்வளவுதான் ஆயுள் இருக்கு. ஒவ்வொரு மிருகத்துக்கும் லைஃப் ஸ்பேன் சொல்கிறார்கள்லவா, நாயினா 15 வருஷம் இருக்கும், பூனைனா இத்தனை வருஷம், கொசுவுக்கு இத்தனை நாள், அதே போல மனுஷனுக்கு மீறினா 100, அப்படியே மேக்சிமம் போனா 150, அதுக்கு மேல எல்லாம் போக முடியாது. காரணம் என்னன்னா நம்முடைய உடல் அழிந்து விடும். அப்ப காலத்தினால் உடல் வரையறுக்கப்பட்டுள்ளது. அப்படியே 100 வருஷம் இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கிறது கொஞ்ச வருஷம் தான். முதல் கொஞ்ச வருஷம் எல்லாம் ஆரோக்கியத்தை அடையறதுக்கு உடலினுடைய வளர்ச்சியில காலம் போயிடும், அதற்கப்புறம் தேய்வுல போயிடும், இடையில இருக்கிறது மிக குறுகிய காலம்தான். அப்படி ஒவ்வொரு பொருளும் காலத்தினால் வரையறுக்கப்பட்டுள்ளது. நம்ம என்னதான் செய்து பாதுகாத்து வச்சாலும் காலமே அனைத்து பொருள்களையும் அழித்து விடும். அது காலத்தில் வரையறுக்கப்படுதல். இனி அடுத்தது வந்து தன்மையினால் வரையறுக்கப்படுதல். வஸ்து என்றால் தன்மை. ஒரு பொருள் மென்மையான தன்மையுடையது என்று சொன்னால் அந்த தன்மையே அது வரையறுக்கப்பட்டு விடுகிறது. இப்ப மலர் இருக்கு, அது மென்மையா இருக்குன்னு சொன்னா அது கடினமா இல்லை, அது நீராக இல்லை, ஆவியாக இல்லை அப்படின்னு நமக்கு தெரிகிறது. பிறகு இரும்பு இருக்கு, அது கடினமா இருக்குன்னு அது கடினமா தான் இருக்கு, அதுக்கு மென்மைங்கிற தன்மை இல்லை. அப்படி ஒரு பொருளிடம் இருக்கின்ற குணமே அந்த பொருளை வேறு பொருளிடமிருந்து விளக்கி விடுகின்றது, விளக்கி காட்டி விடுகின்றது, வரையறுக்கப்பட்டு விடுகிறது. அப்படி தேச கால வஸ்து இடத்தினாலும் காலத்தினாலும் பிறகு தன்மைகளினாலும் குணங்களினாலும் ஒரு பொருளானது வரையறுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இந்த பரம்பொருள் அகண்ட வடிவாய், அகண்ட வடிவாய்னா எதனாலும் வரையறுக்கப்படாதது. அந்த தேசத்துல வரையறுக்கப்படாததுங்கிறது ஏற்கனவே சொன்னார், ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோன்னு சொன்னார், அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பொருள் தேசத்தினால வரையறுக்கப்படாதுன்னு நிரூபிச்சிட்டம்னா காலத்தினாலும் வரையறுக்கப்படாததுன்னு நிரூபித்ததாகின்றது. காரணம் விஞ்ஞான ரீதியாகவும் கூட டைம் அண்ட் ஸ்பேஸ் சொல்றோம், காலமும் ஆகாசத்தையும் பிரிக்க முடியாது, காலமும் ஆகாசமும் சேர்ந்தே இருக்கு. இந்த ஆக்சிடென்டே ஏன் ஆகுது தெரியுமோ, காலத்தையும் ஆகாசத்தையும் பிரிக்க முடியாததுனாலதான். ஒரே நேரத்துல ஒரே இடத்த ரெண்டு பேரும் பிடிக்க விரும்புகிறார்கள், அதனாலதான் ஆக்சிடென்டே ஆகுது. காலமும் இடமும் பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிக்க முடியாத காரணத்தினால் இடத்தினால வரையறுக்கப்படாதது ஒன்றுனா காலத்தினாலும் வரையறுக்கப்படாதது. பிறகு இந்த பிரம்மத்தை நிர்குணம்னு சாஸ்திரம் கூறுகின்றது. நிர்குணம்னு சொல்றதுனால குணத்தினாலும் தன்மையினாலும் வரையறுக்கப்படாதது. அப்படி அகண்ட வடிவாய், இது வரைக்கும் ரெண்டு வரைக்கும் நம்ம பொருள் பார்த்துள்ளோம். ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சித் ஆனந்த ஜோதி அகண்ட வடிவாய். பிறகு அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.